கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 30. நாள் நெருங்கியது. அவள் தன்னுள்ளே அனுபவித்துக் கொண்டாள். அந்த இனிய அனுபவமே எப்போதும் இருந்துவிடக் கூடாதா என்று நினைத்தாள். இந்த சாம்ராஜ்யம் என்ன வேண்டி கிடைக்கிறது? செங்கல்லாலும் காரையாலமான மாளிகை, அதிலே ரத்தினத்தாலும் வைர வைடூரியங்களாலும் ஆன அரியணை. அந்த அரியணையிலேயே அமர்வதற்காக போட்டி, பொறாமை, சூழ்ச்சி, சதி, வேண்டியவர் வேண்டாதவர், பிரச்சனை, இவற்றையெல்லாம் கையாள வேண்டும். அப்படி அமர்ந்து அடையும் இன்பத்தை இப்படித்தான் பெறுவோமே? இளவரசரின் அழகிய முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய ஒளி வீசும் கண்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய சொல் இன்பத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் பேச்சிலே மது உண்ட வண்டு போல் மயங்கி இருக்க வேண்டும். இவ்வளவுதானே, அது மட்டுமா? அவரது பரந்த மார்பிலே முகத்தை புதைத்துக் கொண்டு அவருடைய இதய ஒளியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இவை போதாவா? அவரது நீள்கரங்கள் நம் கேசம் முதல் தோல் வரை அன்பு செய்தியை தெரிவிக்க ஒவ்வொரு இடமாக அலையுமே, அப்போது ஏற்படும் இன்பமாகா? அதை விடவா அரியணை பெரியது? அரியணையில் அமர்ந்தால் ஆட்சி செலுத்தலாம், சிங்கோலோச்சலாம், மக்கள் அன்பை பெறலாம். அவை வேண்டாமே ஆட்சி செலுத்த. இளவரசரின் அன்பு எனும் சாம்ராஜ்யத்தின் எல்லை போதுமே செங்கோலோச்ச. அவருக்கு பணிவிடை செய்வது போதுமே. பெரு மழலை செல்வம் செலுத்தும் அன்பை விட மக்கள் அன்பு வேறு வேண்டுமா? மழலை செல்வம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இப்போதே அதற்கு ஆசைப்பட்டால் வானதி தேவிக்கு துரோகம் செய்ததாகும். நாம் தான் முன்பே உறுதி பூண்டிருக்கிறோமே. என் வயிற்று குழந்தைக்கு சோழ அரியணை உரிமை வேண்டாம் என்று அதையே கடைசி வரையில் கடைபிடிப்போம். வானதி தேவி தன்னிடம் ஒரு பகுதியை எனக்காக விட்டுக் கொடுக்கும் போது நான் ஏன் அவர்களுக்காக உரிமை முழுவதையும் விட்டுக் கொடுக்க கூடாதா? பஞ்சவன் மாதேவி இவற்றையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்க ஒரு யுகம் என்ன, பல யுகங்கள் போதாது. அவள் கண்களை மூடிக்கொண்டு கற்பனையில் சஞ்சரித்திருக்க வேண்டும். மூடியிருந்த விழியின் அழகு அருண்மொழிக்கு கூம்பியிருந்த தாமரையை நினைவூட்டியதோ? துணிந்து அவளது முக எழிலை ரசிக்க தொடங்கினாரே. நாசி தோடனின் தசவி, துடிக்கும் இதழ்கள், வட்ட வடிவமான முகம், பருவத்தின் பளபளப்பால் நிறத்திலும் புதிய மெருகு கொண்ட கண்ணுங்கள், 1000 திட்டங்களையும் பல யோசனைகளையும் கொண்ட அவருக்கு அமைதியாக அழகை அனுபவிக்க நேரமும் கிடைத்துவிட்டது. அழகு கண்ட இடத்து அவரால் இப்போது எல்லாம் அமைதியாயிருக்க முடியவில்லை. இளம் வயதில் பெண்களை கண்டால் நாணம் கொண்டு ஒளிந்த அவருக்கு இப்போது நாணம் அவ்விடமிருந்து ஓடி ஒளிந்து விட்டது. நேற்றுத்தான் இன்பவல்லியின் எழிலில் மனத்தை பறிகொடுத்திருந்தார். இப்போது பஞ்சவன் மாதேவியின் எழிலை வெகு அருகில் இருந்து ரசிக்கின்றார். அவர் இதயத்தின் ஆழத்தில் என்னதான் இருக்கிறது? இன்பவல்லியின் அழகுக்கும் பஞ்சவன் மாதேவியின் அழகுக்கும் உள்ள வேற்றுமை ஒற்றுமைகளை எண்ணலானார். பஞ்சவன் மாதேவி சிலையா என்ன? அப்படி அசையாமல் இருப்பதற்கு அவள் மன கனவு களைந்தவுடன் விழிகளை திறந்து அருகே அருண்மொழி நெருங்கி நிற்பதைக் கண்டவுடன் மீண்டும் பரபரப்படைந்தாள். நாணத்தால் தலைகுனிந்து, தேவி இப்படியே கண்களை மூடிக்கொண்டு நீ நிற்கவும், நான் உன் விழிக்கதவும் திறக்காமல் காத்திருப்பது பொழுது போவது கூட தெரியாமல் ஆக்கிவிடுமே. பேசு தேவி, பேசு என்றார். பஞ்சவன் மாதேவி பரபரப்போடு, ஐயோ, நான் பேசிக் கொண்டே இருக்கிறது நேரமில்லை. அரசி, உடனே நீங்கள் நந்திபுரம் செல்லுங்கள். வானதி தேவிக்கு இப்போது எப்படி இருக்கிறதோ என்று துடிதுடித்தாள். வானதிக்கு ஆபத்து என்ற செய்தி அருண்மொழியின் உள்ளத்தில் வேதனையை அளித்தது. இளைய பிராட்டி சென்றிருக்கின்றார் என்ற உடன் சற்று அமைதியடைந்து பஞ்சவன் மாதேவியிடம் பேசுவதற்கு ஏற்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முனைந்தார். வானதியை நீ சந்தித்திருக்கின்றாயா தேவி என்று அருண்மொழி பஞ்சவன் மாதேவியை நோக்கி கேட்டார். தொடர்ந்து இளவரசர் பேசிக் கொண்டு நிற்கின்றாரே என்று நாணத்தாலும் அச்சத்தாலும் துடிதுடித்த பஞ்சவன் மாதேவி, பார்த்திருக்கின்றேன், அதிகமாக பழக்கமில்லை என்றாள். வானதியை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன? இப்படி கேட்டவுடன் பஞ்சவன் மாதேவி இளவரசரை ஏறிட்டு பார்த்து, என்னையா கேட்கின்றீர்கள் என்பது போல் விழிகளில் கேள்விகள் துள்ள, என் அபிப்பிராயம், நான் மிகவும் சிறியவள், என்னை சோதிக்க இப்படி கேட்கின்றீர்களா என்பதை கேட்க முடியாமல் திகைத்து நிற்கவும், ஆமாம் தேவி, வானதியை பற்றி உன் உள்ளத்தில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று மீண்டும் அருண்மொழி கேட்டார். அவர்கள் இந்த நாட்டு இளவரசி, கொடும்பாளூர் நாட்டு சிற்றரசர் மகள், நான் என்ன நினைக்க முடியும்? நீயும் இளவரசி பார்க்க போனால் பேரரசி. உன் சிறிய தந்தை என்னிடம் பெற்ற வாக்குறுதி என்ன என்பதை மறந்துவிட்டாயா? அதற்கு பிறகு உன்னை சந்தித்து பேச எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. இப்போது கூட மிக முக்கியமான பணிக்காக போய்க் கொண்டிருக்கின்றேன் என்றார். நந்திபுரம் போவதை விட வேறு முக்கியமான பணியோ? உடனே புறப்பட்டு செல்ல வேண்டும். வானதி அக்காவுக்கு என்ன உடம்போ? நிறை மாத கர்ப்பிணியான அவர்களை உடனே நீங்கள் சென்று காண வேண்டும். இளைய பிராட்டியார் சென்ற அவசரத்தை பார்த்தால் அக்காவின் உடல் கவலைக்கு இடம் தருவதாகத்தான் இருக்கும் போல் தோன்றுகிறது என்றார். இளைய பிராட்டி சென்று விட்டார் என்றால் நான் செல்ல வேண்டிய அவசியம் இராது. இனி எங்கே மிக முக்கியமான வேலைகள் இருக்கிறது? உன் சிறிய தந்தை இருந்திருந்தால் எனக்கும் ஒரு வேலையை இராது. அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் மிக முக்கியமான பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும். நான் என்ன சொல்லப் போகிறேன் என்று தெரிகிறதா?
புரிகிறது. தங்களுக்கு மகடாபிஷேகத்திற்கு நாள் குறிக்க போகின்றார்கள்.
எனக்கு மகடாபிஷேகம், உனக்கு முடிசூட்டி விழாதானே? அந்த விழாவை குறித்து பேசப்போகும் சிற்றரசர்கள் ஆலோசனையில் நான் கலந்து கொள்ள வேண்டாமா?
வஞ்சவன் மாதேவியால் உடனே எதுவும் பேச இயலவில்லை. ஆனால் என்ன தோற்றியதோ என்னவோ, மகுடாபிஷேகம் அரசு என்ற எண்ணமே எனக்கு இப்போது இல்லை. வானதி தேவியின் உடல்நிலை குறித்து நல்ல செய்தி வந்தால்தான் நான் அவற்றை நினைப்பேன் என்றாள்.
தேவி, வானதிக்கு என்ன உடம்பு? எப்போது ஏற்படும் மயக்கம் தான் இருக்கும். இப்போது நீ கூறினாயோ அதே போல் தான் வானதியும் அடிக்கடி கூறுவாள், தனக்கு பட்டமே வேண்டாம் என்று. இப்படியே இருவரும் சொல்லிவிட்டால் என்னோட அரியணையில் சரிசமமாக அமர நான் வேறு யாரையாவது அழைத்து வர வேண்டியதுதான். அருண்மொழி நகைச்சுவையை ததும்பத்தான் கூறினார். பஞ்சவன் மாதேவி திடுக்கிட்டாள்.
வேறு யாரையாவது? ஆஹா, இந்த கடல் கடந்து வந்த பெண்ணை பற்றி தான் கூறுகிறார். அவளையோ அரியணையில் அமர வைக்கப் போகின்றார்? முடியவே முடியாது,
கூடவே கூடாது. பஞ்சவன் மாதேவி அழுத்தம் துரத்தமாக, இளவரசி, எனக்கும் இந்த நாட்டை விட உங்கள் மேல்தான் அன்பு அதிகம். வெட்கம் விட்டு சொல்கின்றேன், என் சிறிய தந்தையிடம் கூறி உறுதிமொழி வாங்குமாறு செய்ததே உங்கள் உருவம் என் இதயத்தினுள் புகுந்து விட்டதால் தான். இளைய பிராட்டியாரிடமும் அதைத்தான் உறுதி கூறியிருக்கின்றேன்.
எனக்கோ எனக்கு பிறகு சந்ததி ஏற்பட்டால் அவர்களுக்கோ இந்த சாம்ராஜ்யத்தின் மீது பற்று இல்லை என்று.
சுவாமி, இங்கே இந்த விவாதத்தில் இருப்பதை விட நந்திபுரம் சென்று வானதி தேவிக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி வாருங்கள். ஏனோ என் மனத்தில் ஒருவித வேதனை ஏற்படுகிறது என்றாள்.
அவள் குரலில் குழைவும் வேண்டுகோளும் நிறைந்திருந்தன. பஞ்சவன் மாதேவியின் கண்டிப்பான இந்த வார்த்தைகள் அருண்மொழிக்கு ஆச்சரியத்தை விளைவித்தன. அவர் வியப்பு அதிக நேரம் நீடிக்கவில்லை. நந்திபுரத்திலிருந்து தூதன் விரைந்து வந்து அருண்மொழியிடம் உடனே புறப்பட்டு வருமாறு செய்தி கூறினார்.
இளைய பிராட்டி செய்தி அனுப்பியிருந்தாள். அருண்மொழி அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு பஞ்சவன் மாதேவிக்கு நிர்மதி ஏற்பட்டது. வானதி இருமுறை மயக்கமற்று விட்டாள். அருண்மொழி நந்திபுரத்தை அடையும் போது வானதிக்கு நினைவு வரவில்லை. காலையில் அருண்மொழிக்கு இருந்த மனநிலை இப்போது இல்லை. தன் மனத்தின் தன்மை இப்போது எல்லாம் அடிக்கடி மாறிவிடுவது அவருக்கே வியப்பை அளித்தது. வானதியின் உடல்நிலை அவ்வளவு கவலைக்கிடம் அளிக்கும் என்று முதலில் எண்ணவில்லை. இப்போது வானதி துவண்ட கொடி போல் பஞ்சனையில் படுத்திருப்பதை நேரடியாக கண்டு அருண்மொழி திடுக்கிட்டார். இளைய பிராட்டி அருண்மொழியை தனியே அழைத்து சென்று வானதிக்கு நேர்ந்திருக்கும் மனவேதனையை தெரிவித்து அவள் அதிர்ச்சியுறும் வண்ணம் ஏதும் பேசக்கூடாது என்றும் அவளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் பேச வேண்டும் என்றும் கண்டிப்பாக தெரிவித்தாள். வானதியின் அருகில் அருண்மொழி கவலையோடு நின்று கொண்டிருந்தார். கவலைப்பட வேண்டிய அளவுக்கு அபாயம் இல்லை என்று மருத்துவர்கள் கூறி சென்றிருந்தனர். என்றாலும் அருண்மொழிக்கு வானதியின் வாடிய முகத்தை பார்க்கும் போது துக்கம் பாய்ந்து வந்தது.
வானதி, வானதி என்று அருண்மொழி கூவினார்.
வானதியின் செவியில் எங்கேயோ அதாள பாலத்திலிருந்து யாரோ தன்னை அழைப்பது போன்ற குரல் கேட்டது. அந்த குரல் வரவர பெரியதாகியது.
என் இதய செல்வன் எங்கிருந்தோ அழைக்கின்றார். வந்துவிட்டாரா? அவர் வந்துவிட்டார். என் மானசீக பூசணையை கேட்டு ஓடி வந்துவிட்டாரா? என்னை என்றும் கைவிடாதற்கு வந்துவிட்டாரா?
அவள் மெல்ல விழித்தாள். தன் அருகே அவர்தான்.
வானதி, வானதி, இதோ பார், நான் வந்திருக்கின்றேன்
என்று அருண்மொழி வானதியின் கரங்களை மெல்ல பிடித்துக் கொண்டார். அந்த ஸ்பரிசம் அவள் உடலை குலுக்கி இருக்க வேண்டும். அவள் அவர் கரங்களை அழுத்தமாக பிடித்துக் கொண்டு,
வந்துவிட்டீர்களா
என்றாள். அருண்மொழி மெல்ல நகைத்து, பாரு, என்ன வானதி, நான் எங்கே போய்விட்டேன்? உன் அருகில் தான் இருக்கின்றேன் என்றார்.
இல்லை இல்லை, உங்களுக்கு இப்போது என் நினைவு இல்லை. உங்கள் கவனத்தை கவரக்கூடியவர்களே எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடனே தான் இருப்பீர்கள். அவர்களுக்கு இந்த நாட்டின் உரிமையை அளிப்பீர்கள். அவர்களை மணப்பீர்கள். இந்த அனாதை வானதியை எல்லோரும் மறந்து விட்டார்கள்.
வானதியின் குரலில் வரவர வெறி போன்ற நிலை பொங்கி வந்தது. இளைய பிராட்டி அருண்மொழிக்கு சைகை செய்யவே அவர் குறுக்கிட்டு, வானதி, வானதி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? உன் இடத்தில் வேறு யாருக்கு உரிமை உண்டு? உன் மனத்தில் யாரோ சந்தேகத்தை விதைத்து விட்டிருக்கின்றார்கள் என்ற போது வானதி குறுக்கிட்டு,
இல்லை இல்லை, யாரும் சொல்லவில்லை. நான் காதால் கேட்டது, கண்ணால் கண்டது. பழுவூர் பெண்ணை அரசியாக்குவதாக வாக்குறுதி தந்திருக்கின்றீர்களா? வேறொரு நடன பெண்ணோடு உங்களுக்கு பழக்கமா
என்று விம்மினாள். இல்லை வானதி, வானதி, உன் இடத்தை வேறு எவராலும் மாற்ற முடியாது. உனக்குத்தான் இந்த நாட்டின் அரசியாக உரிமை. அதை யார் தடுப்பது? உன் வயிற்றில் வளரும் செல்வன் தான் இந்த உலகத்தை ஆழ்வான். உன் உடல்நிலை தெளிந்தவுடன் மகுடாபிஷேக நாள் குறிக்கப்பட்டு நீ தான் அரியணையில் ஏறுவாய். இதில் என்ன சந்தேகம்?
ஆம், நான் தான் அரியணையில் அமருவேன். நான் தான் அரசியானா? என் சபதம் வேண்டாம். இதய பீடத்தில் அதுவே போதும். சொல்லுங்கள், வேறு யாருக்கும் இடமில்லை என்பதை உறுதி சொல்லுங்கள்.
இதோ இந்த கையடித்து சொல்லுங்கள். வானதி கையை நீட்டினாள். அருண்மொழி சற்று தயங்கினார். இளைய பிராட்டி மீண்டும் புருவங்களை உயர்த்தி சைகை செய்தாள். வானதி, இப்படி நீ கேட்டிருக்க வேண்டாம். நீதான் என் இதய ராணி. இந்த பரந்த சோழ சாம்ராஜ்யத்து ராணி. சூரிய சந்திரர் உள்ள அளவும் நீதான் ராணி. கவலையை விடு. இந்த நிலையில் நீ கவலை கொண்டால் உன் உடல்நிலை என்ன ஆவது? அருண்மொழி சொல்லிக் கொண்டே போனார். வானதி இமை மூடிக்கொண்டு அவர் கூறும் மொழிகளால் நிம்மதி அடைந்தவள் போல அவர் கரங்களை மார்பின் மீது வைத்துக் கொண்டு கனவு உலகத்தில் ஆழ்ந்தாள். அவளுக்கு சுற்றுச்சூழலை மெல்ல மெல்ல மறந்தது. அவள் முகத்தையே கவனித்து வந்த இளைய பிராட்டி பணிப்பெண்ணை விழித்து உடனே மருத்துவரை அழைத்து வர சொன்னாள். மருத்துவர் வந்து நாடியை பிடித்து பார்த்து, வானத்தி தாயாகும் நிலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, இங்கிருந்து எல்லோரையும் போய்விட சொல்லுங்கள். அரண்மனை சோதினர் மற்றும் உயர்ந்த அரண்மனை அதிகாரிகளையும் மாளிகையில் எப்போதும் தங்கியிருக்க செய்யுங்கள். ஆதூர சாலையிலிருந்து மருத்துவ பெண்களையும் அழைத்து வாருங்கள் என்றார். இளைய பிராட்டி அரண்மொழியும் அங்கிருந்து மெல்ல வெளிவந்தனர். அக்கா, நான் தஞ்சை செல்கிறேன். எனக்காக மந்திர ஆலோசனை சபையின் நடவடிக்கைகள் தடைபட்டிருக்கும். நீங்கள் இங்கிருந்து நல்ல செய்தி கிடைத்ததும் சொல்லி அனுப்புங்கள். பாவம் வானத்தி பேதை பெண் ஏதோ சந்தேகத்தால் உடலை வருத்தி கொண்டு விட்டாள். நான் உறுதி கொடுத்தவுடன் நிம்மதி அடைந்தாள் என்றார். இளைய பிராட்டி அருண்மொழியை நோக்கி, வானத்தியிடம் கொடுத்து உறுதிப்படி நடப்பாயா என்று கேட்டாள். அருண்மொழி வேதனை நிறைந்த குரலில், அக்கா இது என்ன சோதனை? எல்லாவற்றிற்கும் சரியான மருந்து இன்றைய சபை கூட்டத்தில் எனக்கு அரச பதவி வேண்டாம் என்று கூறுவதுதான் என்றார். குந்தவை கலகலவென்று நகைத்து, வேண்டாம் என்பதும் வேண்டும் என்பதும் நம் கரத்தில் இருப்பது போல் பேசுகிறாயே. நீ இப்போது மக்களின் செல்வன் என்பது உனக்கு நினைவிருக்கட்டும். கவலைப்படாதே, போய் வா, எல்லாம் தியாகேசன் அருள் என்றார். அருண்மொழி தஞ்சைக்கு செல்லும் பாதையில் விரைந்து சென்று கொண்டிருந்தார். அன்று மார்கழி மாதம், நல்ல நாள், ஆதிரை நட்சத்திரம் கூடிய சுப வேளை நெருங்கி கொண்டிருந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.